ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மகுருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 26. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. காமக்ரோதா விமுக்தானாம் யதினாம் யதசேதசாம் அபித்தோ ப்ரஹ்ம நிர்வாணாம் வர்ததே விதிதாத்மனஹம். காமக்ரோதா விமுக்தானாம் யதினாம் யதசேதசாம் அபித்தோ ப்ரஹ்ம நிர்வாணாம் வர்ததே விதிதாத்மனம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராசா பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். யாரெல்லாம் கோபத்திலிருந்தும் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ, தன் உணர்வும் தன் ஒழுக்கமும் நிறைந்த பக்குவத்தை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கின்றனரோ, அவர்கள் கூடிய விரைவில் பரத்தில் முக்தி அடைவது உறுதி. ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தம் ஸ்வாமின்யிதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷாசூன்யவாதிம் பாஷாததேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யநாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதிம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரிம் ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 26 வந்து இருக்கும். இந்த பதங்களில் கிருஷ்ணர் வந்து எப்படி பரத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறார். இந்த விதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் ஒருவர் வந்து கோபங்கள் இல்லாமல் இருக்கின்றனர், கோபத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்களோ, யார் ஒருவர் வந்து பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ, யார் ஒருவர் வந்து தன்னொழுக்கம் தன் உணர்வு இருக்கிறார்களோ, அதுக்கப்புறம் வந்து யார் வந்து தொடர்ந்து வந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் பரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி, பக்குவம் அடைவதற்கு யாரெல்லாம் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே வருகிறார்களோ, அவர்கள் பரத்தில் முக்தி அடைவது உறுதி அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, காமம் கோபம் இது இரண்டுமே வந்து எங்கு செல்லும் வழி அப்படின்னா, நரகத்துக்கு செல்லக்கூடிய வழி. ஒவ்வொரு பாதையும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி அழைத்து செல்வது போல, எப்படி பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரிம் ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே, எப்படி பகவானுடைய நாமத்தை சொன்னோம்னா வைகுண்ட லோகமான ஆன்மீக லோகத்துக்கு இந்த பாதை அழைத்து செல்லும். அதே காம குரோதம் அப்படிங்கிறத நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, பின்பற்றணும் அப்படின்னா, இந்த பாதை எங்கே அழைத்து செல்லும் அப்படின்னா, நரகப்பட்டணத்துக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து போன அத்தியாயங்களில் சொல்லியிருந்தார். அதுபோல் நம்ம எந்த பாதையை பின்பற்றுறோமோ அங்கே தானே போக முடியும். நம்ம பாட்டுக்கு மெட்ராஸுக்கு போகணும் போகிறதுக்கு பதிலாக பெங்களூர் போகிற சாலையை வந்து பின்பற்றணும் அப்படின்னா, எங்கே பெங்களூர் தான் போவோம், மெட்ராஸ் போக முடியுமா? போக முடியாது. அதுபோல் நம்ம எந்த பாதையை பின்பற்றுறோமோ அதற்கு தகுந்தார் போல தான் நம்ம அடைவதும் இருக்க முடியும். எப்படி காமம் அப்படிங்கிறது, கிருஷ்ணன் அர்ஜுனன் என்ன பண்ணால், குருக்ஷேத்திர யுத்தத்தில் சண்டை போட முடியாதுன்னா, அது வந்து அவனோட காமமாக தனிப்பட்ட காமமாக ஆசையாக இருந்தது. ஆனால் எப்போ வந்து கிருஷ்ணர் சொன்னாரோ அப்போ வந்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சண்டை போட்டான். அந்த காமம் என்னவாகிவிட்டது அப்படின்னா, பக்தியாக மாறிவிட்டது. ஏன் அப்படின்னா, பகவானோட தொண்டு செயலில் ஈடுபடுவதால். அதுபோல் காமத்தையும் வந்து குரோதத்தையும் வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்த வேண்டும். குரோதம் அப்படிங்கிறது வந்து மிகவும் கொடியது. கோபம் அடைந்தோம் அப்படின்னா பலவிதமான அமிலங்கள் சுரக்கின்றன அப்படின்னு மருத்துவர்களே சொல்கின்றனர். பலவிதமான அமிலங்கள் உள்ளுக்குள்ளே வந்து சுரக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்பப்பெல்லாம் வந்து கோபம் அடைகிறோமோ அப்பப்பெல்லாம் நம்மளோட புத்தியும் வந்து குறைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் சொல்கிறா, எப்படி ஒரு வந்து கோபத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னா, எப்போ ஒன்று ஒருவனுக்கு வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு நற்குணம் இருக்கிறதோ அப்போதான் அவனால் வந்து கோபம் அப்படிங்கிற மலையிலிருந்து இறங்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து கோபப்பட்டு கொண்டே தான் இருப்பான். நமக்கு எப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து மன்னிக்கிறோமோ அப்போ மன்னித்தோம்னா, இப்போ யாருன்னா ஒரு திடீர்னு தப்பு பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மன்னிக்கிற குணம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா சரி மன்னிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்ருவோம். அதே அந்த மன்னிக்கிற குணம் இல்லை அப்படின்னா என்னாகும், நமக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்படும். அதனால தான் நான் கிருஷ்ணா பிரபுபாதர் சொல்கிறார், கோபத்தை அடக்குவதற்கு பல விதமான வழிகள் இருக்கிறது, இதில் ஒரு வழி என்ன அப்படின்னா மன்னிக்கிறது. எப்படி ஜீசஸ் இருக்கார் அப்படின்னா, அவரை சிலுவையில் வச்சு அடைத்தார்கள். அப்படி சிலுவையில் அடைக்கும் பொழுதும் அவர் என்ன சொல்கிறார், ஜீசஸ் அப்படிங்கிறது ஒரு சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட். அவர் என்ன பண்ணுறார், கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறார், இவர்களை மன்னித்து விடுங்கள், இவர்கள் அறியாமையில் என்னை வந்து இந்த சிலுவையில் அடைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், பிரார்த்தனை பண்ணுறார், இவர்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்ட்டு. இந்த மன்னித்தல் குணம் அப்படி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய பகவத் பாதையில் இருக்கிற பக்தி பாதையில் இருக்கிற நல்குணங்களால் தான் இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல குணமே நம்மகிட்ட வந்து வருது. அதனால தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது, எப்போ நம்ம வந்து ஒரு கடவுளனுடைய தொண்டில் நம்ம ஈடுபடுறோமோ அப்போ என்ன வருது அப்படின்னா, பகவானுக்கு இருக்கிற என்னென்ன குணங்கள்லாம் நற்குணங்கள்லாம் இருக்கோ அதுவும் நம்மகிட்ட வந்து வரும். எப்படி தேவர்கள் தேவிகள்கிட்டலாம் என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கோ அதுவும் வந்து கிருஷ்ண பக்தர்கள்ட்ட சாதாரணமாகவே நம்ம பக்தியை பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண எல்லா விதமான நல்ல குணங்களும் வந்துவிடும். அதனால தான் சில பிரபுபாதர் சொல்கிறார், அவருடைய பிரபஞ்சனத்தில் எப்படி வந்து ஜீசஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கடவுளினுடைய செயல்களில் ஈடுபட்டிருந்தார். அப்படி கடவுளினுடைய செயல்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, மன்னிக்க முடிஞ்சுது. நம்ம வந்து கடவுளினுடைய செயலில் ஈடுபடலை அப்படின்னா, இந்த மன்னிப்பு அப்படிங்கிற மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு நல்ல குணமே நம்மளுக்கு இயலவே இயலாது. அதனால தான் பக்தி பாதை அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து முக்கியமான ஒரு பாதை. சில பேர் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு, கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து செமினார்லாம் வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் அமைதியாக இருக்கோ அப்போ வந்து நன்றாக இருக்கும். ஆனால் திடீர்னு எப்போவோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா பட்டுன்னு திரும்பவும் கோபம் வந்துடும். எப்படி இரண்யகிருஷ்ணுவர் ரொம்பவும் அருமையான ஒரு தகப்பனார், அவர் போல் ஒரு தகப்பனார் அருமையான ஒரு தகப்பனாரை பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணார், பிரகலாதனை கூப்பிட்டு வச்சு பிரகலாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மடியில் என்ன பண்ணார், அவர் இரண்யகிருஷ்ணுவர் ஒரு பெரிய அசுரன், அசுர ராஜா இந்திரனே பயந்து ஓடக்கூடிய அசுர ராஜா. அப்படி ஹிரண்யகசிபு என்ன பண்ணார், அவரோட மடியில் பிரகலாத மகாராஜன் 5 வயசு குழந்தை, அந்த 5 வயசு குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சி வருடுறார், அவரோட முகத்தை பார்க்குறார், தலையெல்லாம் தடவி கொடுக்குறார். அப்படி அருமையாக என்ன பண்ணுறார், பிரகலாதா நீ வந்து ஸ்கூலில் என்ன படித்த, பள்ளிக்கூடத்தில் அப்படி சொல்லு அப்படின்ட்டு ஒரு சாதாரண ஒரு அப்பா கேட்குறது போல் அவர் வந்து கேட்குறார். உடனே பிரகலாத் மகாராஜர், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். நவவிதா பக்திகளை எப்போ வந்து ஹிரண்யகசிபு கேட்டானோ உடனே இந்த குழந்தை என்ன பண்ணான், தூக்கியில் போட்டான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோ அப்படின்ட்டு எப்போ கேட்டானோ, நிறைய பெரிய பெரிய அரசன் அவன் மேலே உட்காந்துருக்கான், அந்த மேலே இருந்து அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை என்ன பண்ணான், தூக்கி தூர கடாசினான். ஏன் அப்படின்னா பயங்கரமான கோபம். அதுபோல் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆளுங்க எல்லாமே என்னாகும் அப்படின்னா, அவர்கள் வந்து கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள். ஆனால் வந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து முடியாத காரியமாக ஆகிவிடுகிறது. ஏன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரவில்லையோ அது வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் நம்ம வந்து சூப்பர், நம்ம வந்து கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டோம், கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டோம் அப்படின்ட்டு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் எப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருதோ அப்போ என்ன பண்ணோம், அந்த கோபம் பட்டுன்னு வந்து வரும். அதனால் நம்ம இந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னா, நம்ம எப்படி பகவானுடைய தொண்டில் வந்து செயல்படுத்தினோம்னா தான் இந்த கோபத்தை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னா அது பயங்கரமாக சீரும், அதில் விஷம் நிறையா இருக்கும், அதோட பல்லை பிடுங்கி தூக்கி கிடச்சுங்க, அது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தாலும் அதனால் ஒன்றும் பிடுங்க முடியாது, அது கொத்தினாலும் விஷம் இருக்காது. ஏன்னா பல்லை பிடுங்கிட்டோமே, பல்லம் பிடுங்கி வச்சு விஷத்தையும் பிடுங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான கொத்தியும் பலனும் வந்து கிடையவே கிடையாது. அதுபோல் எப்போ வந்து நம்ம பகவானுடைய தொண்டில் வந்து செயல்களில் ஈடுபடுறோமோ, அப்போ எப்படி வந்து இது பல்லை பிடுங்கினோம்னா அதுக்கு வந்து எதுக்கு அதுக்கு வந்து சக்தி இருக்காதோ கடிக்கிறதுக்கு. அதுபோல் நம்மளுடைய இந்த கோபம் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு ஒரு பாம்பினோட ஒப்பிடப்படுகிறது. இந்த பாம்புக்கு பல்ல பிடுங்கினா எப்படி வந்து விஷம் குறைந்து விடுகிறதோ, அதுக்கப்புறம் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதோ, அதுபோல் நம்மளை வந்து அந்த பகவானோட தொண்டில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா இந்த பாம்பு விஷம் இல்லாத பாம்பு போல் நம்மளும் வந்து மாறிவிடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறார், முதல்ல கோபத்தை பற்றி சொன்னார், அதுக்கப்புறம் பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு மூணு திருடர்கள் இருந்தார்கள். அந்த மூணு திருடர்கள் என்ன பண்ணார்கள், பயங்கரமான வந்து வித்தைகளை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு வந்து நல்லா தெரியும் எப்படி பூட்டை திறக்கணும், எந்த பக்கமாக இது பண்ணும், அந்த பக்கம் எல்லாம் வந்து அவருக்கு வந்து பயங்கரமாக அவருக்கு வந்து நல்லா தெரியும். இன்னொருத்தருக்கு இன்னொரு வித்தை, இன்னொருத்தருக்கு இன்னொரு வித்தை, அதுபோல் மூணு பேருமே பயங்கரமான ஒரு வித்தை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தை வந்து தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்படி தெரிந்து வைத்திருக்கும் பொழுது மூணு பேரும் ஒரு இடத்துக்கு திருடத்துக்காண்டி போனாங்க. அப்படி திருடுறதுக்காண்டி போயிட்டு அங்கே போய் எல்லாம் பயங்கரமாக திருடிட்டு அவங்களால வெளியில் போக முடியல. என்ன பண்ணார்கள், அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கு அடியில் வந்து உக்காந்து விட்டார்கள். உக்காந்துட்டு அந்த நேரத்தில் பயங்கரமான பசியும் ஏற்பட்டு விட்டுருச்சு அவங்களுக்கு. என்னடா இப்படி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பள்ளம் மாதிரி தோண்டு இதை எல்லாத்தையும் வச்சு மூடிட்டு இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, நமக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, யாருன்னா ஒருத்தர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடனை மட்டும் அனுப்புகிறார்கள். அப்படி ஒரு திருடனை அனுப்பிட்டு இந்த ரெண்டு திருடனும் பேசிக்கிறானுங்க, இவன் ஒரு திருடனை வந்து இவன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும், அவனை என்ன பண்ணுவான், நம்ம பெரிய குச்சி எடுத்து இவனை அடித்து கொண்டுடுவோம், அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னா இது வந்து மூணாக இருந்தால் தான், மூணு பேர் இருக்கிறதுனால இது பிரிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், அதனால் அவனை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், அதனால் நம்ம வந்து ஈஸியாக பிரிச்சுக்கலாம், ஏழ்மையாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணுவார்கள், இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போடுவார்கள். அவன் என்ன பண்ணுவான், சாப்பாடு வாங்க போனவன் சாப்பிட்டுட்டு இவனுக்கு இவனுக்கிட்டா நம்ம சாப்பாடு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, இதில் வந்து விஷத்தை கலந்துட்டோம் அப்படின்னா இவனுக்கு ரெண்டு பேரும் செத்து போயிடுவானுங்க, இவனுக்கு ரெண்டு பேரும் செத்து போயிட்டானுங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, இருக்கிற வந்து நகை என்னென்ன திருடினமோ அதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம், இவனுக்கு ரெண்டு பேரும் போயிடுவானுங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், சாப்பாடு வாங்க சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டு அதில் விஷத்தை போட்டு எடுத்துக்கிட்டே வருவான். இவன் வந்து இந்த திருடன் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்தோன்னே இவங்க முன்னாடியே திட்டத்தை போட்டது போல் பயங்கரமான ஒரு பெரிய குச்சி எடுத்து இவனை அடித்து கொண்டு விடுவார்கள். கொண்டுட்டு இவர்கள் என்ன பண்ணுவார்கள், சரி வந்து சாப்பாடை கொண்டு வந்திருக்கோம்ல, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம பிரித்து எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டு பேரும் அந்த சாப்பாடை சாப்பிடுவார்கள். அப்போ சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் விஷந்த கலந்துருக்குல்ல, இவங்க ரெண்டு பேரும் வந்து காலி. அதுபோல் இந்த சமுதாயமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் இந்த பௌதிக ஆசைகள் இருக்கிறதோ, முக்கியமான அரசியல்வாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர மோசம். இந்த காலத்தில் வந்து இந்த பௌதிக ஆசை அப்படிங்கிறது மனிதனை எது வேணாலும் செய்யறதுக்கு தயக்காமே படமாட்டார்கள் மனிதர்கள். மனிதர்களை இன்னொருத்தனை கொண்டுட்டு நம்ம போயிட்டு நம்மளோட அந்த இடத்த நம்ம பிடிச்சிடணும், இவனை கொன்னாதான் நம்மளுடையதே, நம்மளுடைய அதுக்கு மேலே நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் கொல்லும் அளவிற்கு கூட இன்னைக்கு செயல்களை செய்கிறார்கள். ஏன் அப்படின்னா பௌதிகத்தின் ஆசைகளின் காரணமாக. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த விதத்தில் பௌதிக ஆசைகளை வைத்து கொள்ளக்கூடாது, ஆன்மீக ஆசைகளை வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் இந்த பதங்களில் சொல்கிறார். அதுக்கப்புறம் எப்படி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன் உணர்வு தன் ஒழுக்கமும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எப்போல்லாம் வந்து பக்தி பாதையை பயிற்சி பண்ணாலே நம்ம அந்த தன் உணர்வு தன் உலக்கம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சாதாரணமாகவே அது வந்து வந்துவிடும். அது வந்து நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம வந்து பயிற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானோட நாமத்தை நம்ம தினந்தோறும் சொல்லி கொண்டு இருந்தனாலுமே நம்மளோட தன் உணர்வு தன் உலக்கம் தன் ஒழுக்கம் வந்து ஆன்மீக பயிற்சி அப்படின்னாலே தன் ஒழுக்கம் தான் இருக்கும் கண்டிப்பாக. தன் உணர்வும் தன் ஒழுக்கம் இல்லாமல் ஆன்மீக பயிற்சியை வந்து பயிற்சி செய்யவே முடியாது. அதுபோல் நம்ம வந்து தினந்தோறும் பக்தி செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து தன் ஒழுக்கம் வந்து அது வந்துவிடும். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலியுகத்தில் எங்கப்பா கடவுள் படைத்தார் படைத்தார் அப்படின்றீங்களே ஏங்க காமிங்க அப்படின்ட்டு பல பேர் பேசுவது உண்டு. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் மூன்று உதாரணங்களை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா ஒரு மீனோட உதாரணத்தையும் அதுக்கப்புறம் ஒரு ஆமையனோட உதாரணத்தையும் அதுக்கப்புறம் பறவைகளோட உதாரணத்தையும் மூன்றையும் வந்து கொடுக்குறார். இந்த மனிதர்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு கருத்தரிக்கின்றனர் ஒரு குழந்தையை நம்ம பெறுகிறோம். ஆனால் எப்படி ஒரு மீன் கருத்தரிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆணும் ஒரு ஆண் மீனும் ஒரு பெண் மீனும் பார்த்துச்சுனாலே அது கருத்தரித்து விடும். அப்பாடா இந்த 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 பகவானுடைய படைத்தில் இந்த மாதிரி மனிதர்களுக்கு படைக்கலை. மனிதர்களுக்கு படைத்தா அப்புறமேல எல்லா ஆம்பளையும் யாராவது ஒரு பெண்ணை பார்த்தா இப்படி ஒரு மீன் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் பெண் எப்போ வந்து ஒரு ஆண் மீன் வந்து பெண் மீனை பார்க்குறதோ அப்போ கருத்தரித்து விடும். அதே போல் எங்கன்னா மனிதர்களுக்கும் கொடுத்துருந்தா அவ்வளோதான். எல்லா ஆணும் எதனா ஒரு பெண்ணை பார்த்தானே அது கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பயங்கரமாக வந்து உலகமே வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு ஆகி போயிடும். நல்ல வேலை பகவான் ஏதோ கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு சக்தியை. அதுபோல் மீன் எப்படி ஆகும் எப்படி ஒரு ஆமை ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆமையோட முட்டை என்ன பண்ணியிருக்கோம் மணலில் அது பதிச்சு வச்சுருக்கோம். மணலில் பதிச்சு வச்சுட்டு அந்த ஆமை என்ன பண்ணும் தண்ணிக்குள்ளே இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆமை வந்து இந்த முட்டையை பற்றி வந்து தியானம் பண்ணிச்சுனால அது கருத்தரித்துரும். என்ன சாமி நல்லா அழியாவே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா பகவானோட படைப்பில் வந்து அப்படி படைத்திருக்காரு. அப்படியே இந்த ஆமையே வந்து முட்டை மேலே இருக்குது இது வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. என்னங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரலையே அப்படின்னா நீங்களே போய்ட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது சாஸ்திரத்தில் கொடுத்துருக்குது நம்ம வந்து கற்பனை கதையை விடுவது வந்து கிடையாது. இது வந்து சாஸ்திரத்தில் கொடுத்துருக்குது. நீங்களே போய்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு எங்கன்னா போய் தேடி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த மீன் கருத்தரிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு ஆமை கருத்தரிக்குது அப்படிங்கன்னு நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமை வந்து என்ன பண்ண தண்ணிக்குள்ளே இருந்துட்டு கரை மேலே இருக்கிற முட்டையை வந்து அது வந்து தியானம் பண்ணி தியானம் வந்து அது கருத்தரிக்க வைக்கும். அதுக்கப்புறம் பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா உரசும். பறவைகள் வந்து உரசினாலே வந்து கர்ப்பம் ஆகிவிடும். அதுபோல் எப்படி இது வந்து ஒரு மீன் வந்து பார்த்த மாத்திரத்திலே கருத்தரித்ததோ எப்படி வந்து ஒரு ஆமை வந்து தியானத்தின் மூலம் கருத்தரித்ததோ அதுக்கப்புறம் வந்து எப்படி பறவைகள் வந்து உரசுவதன் மூலமாக கருத்தரித்ததோ அதுபோல் வந்து பக்தர்களும் என்ன பண்ணுறார் பந்தாஸ்து கோடி சத்தவட்சர சம்ரகம்யம் பாஹ்யூரதாபி மனசோ முனி புங்கவானம் சோபஸ்தி யத் பிரபத சிம்ம விசிந்தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரம்மதேவர் சொல்கிறார் பந்தாசு கோட்டி சதவட்சர சம்பிரகம்யோ எப்படி நம்மளோட மனசு வந்து எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த மனசின் வேகத்தில் போனோம்னாலும் பந்தாஸ்து கோட்டி சதவட்சர கோடிக்கணக்கான வருடங்கள் பகவானுடைய தாமம் வைகுண்ட லோகத்தை அடைவதற்கு ஆகும் அப்படின்றார். இவ்வளோ தூரத்தில் இருக்க பகவான் வந்து எப்படி வந்து இந்த ஆமை வந்து தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு மேலே இருக்கிற முட்டின் மூலம் முட்டையை வந்து தியானம் செய்தே கருத்தரிக்க வைத்ததோ அதுபோல் பக்தர்களும் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா பகவானை தியானம் செய்து பகவானை நினைத்து நினைத்து அவர்கள் சுத்தி அடைகின்றனர் பக்தி பாதையை பின்பற்றுகின்றனர் அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் ஸ்ரீல அடுத்ததாக வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பக்குவம் அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கின்றனர். அதாவது பக்குவம் அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்கின்றனர் அப்படின்றார். இந்த தொடர்ந்து முயற்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப மிக மிகவும் வந்து முக்கியமான வார்த்தை. ஏன் அப்படின்னா இதை வந்து இந்த முக்கிய தொடர்ந்து முயற்சி அப்படிங்கிற பாடத்தை நம்ம வந்து ஒரு குழந்தைகள்டிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மாதம் 11 மாதம் குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ண எந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அது எந்திரிக்கிறதுக்கு முயற்சி செய்து முயற்சி செய்து அது ஒரு அடி எடுத்து வைக்கும் டப்புனு கீழே விழும், ஒரு அடி எடுத்து வைக்கும் பட்டுனு கீழே விழும், இன்னொரு அடி எடுத்து வைக்கும் பட்டுனு கீழே வரும். அது திரும்ப எந்திரிக்கும் பயங்கர, இந்த குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர உற்சாகமாக வந்து இருக்கும். அது என்றைக்கினா நினச்சிருக்கா நான் வந்து விழுந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னடா இடி வந்து அடிபடுதே, எனக்கு வலிக்குதே, நான் எதுக்கு இதை எப்படியும் விழறதுலாம் நான் எப்படி எந்திரிச்சு ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் விழுந்து போயிடுறேன், அதே விழுந்து போயிடுறேன் நல்லா தெரியுதுல்ல எனக்கு, இது திரும்ப இதுக்கப்புறம் நான் எதுக்கு எந்திரிக்கணும் எதுக்கு திரும்ப விழணும் அப்படின்ட்டு என்னைக்குனா குழந்தை யோசிச்சிருக்கா. குழந்தைக்கு பாருங்க பகவானுடைய எப்படி வந்து அந்த ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சக்தியை பகவான் கொடுக்குறார். அப்படி இந்த குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா எதைக்குமே வந்து சலிக்கவே சலிக்காது. அது 1000 தடவை விழுந்தாலும் சரி திரும்ப எந்திரிக்கும் திரும்ப எந்திரிக்கும் திரும்ப எந்திரிக்கும் திரும்ப எந்திரிச்சு அது ஒரு நாள் நடந்துடும். ஒரு நாள் என்ன பண்ணால் அது கீழே விழாமல் அது நடந்துடும். அதுபோல் நம்மளும் என்ன பண்ணுறார் இந்த கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறது போல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். எவன் ஒருத்தன் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறானோ அவன் பரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதே வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதனால் நம்ம இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து கோபத்தை விட வேண்டும், கோபத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் பௌதிக ஆசைகளை விட்டொழிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த திருடர்கள் 3 பேரும் மூன்று விதமாக திட்டம் தீட்டி மூணு பேரும் வந்து இறந்து போயிட்டார்கள். அதுபோல் இந்த சமுதாயத்தில் பல பௌதிக ஆசைகளின் காரணமாக ஒரு மனிதனை கொன்று இன்னொரு மனிதன் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த பௌதிக ஆசைகளை விட்டுத்தள்ளி ஆன்மீக ஆசைகளை வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து தன் உணர்வு தன் ஒழுக்கம், அதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சி, பக்தி பாதையில் விடாமுயற்சி வந்து நம்மக்கிட்ட என்றைக்குமே வந்து இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம உதாரணத்தை பார்த்தது போல் வந்து மீன் வந்து எப்படி கருத்தரித்தது, அவர்களை வந்து பார்த்து கொண்டாலே கருத்தரித்தது. அதுக்கப்புறம் ஆமையினோட முட்டை வந்து மணல் மேலே இருக்கும், ஆமை வந்து தண்ணிக்குள்ளே இருந்துட்டு தியானம் செய்து கருத்தரிக்க வைக்கும். அதுபோல் ஒரு பக்தனும் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா பகவான் எங்கேயோ இருக்கிற வைகுண்ட லோகத்தில் இருந்தாலும் அவரை பற்றி தியானத்தின் மூலியமாக அவன் பக்தி செய்து ஆனந்தத்தை தூய்மையை அடைகின்றான் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த குணநலங்கள் இருக்கிறதோ அவர்கள் முக்தி பெற்ற ஆத்மாவுக்களாக பரத்தை அடைகின்றனர் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ ஆல் வெரி மச், ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.